One of the problems that the apostles faced in the churches was that people were not growing spiritually.
ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராமல் இருந்தார்கள். அதுதான் அப்போஸ்தலர்கள் தங்கள் சபைகளிலே சந்தித்த பிரச்சனைகளிலே ஒன்று.
I told you a lot of churches now say let's go after the lost sheep and they forget about the problems within the 99 sheep in the fold.
அநேக சபைகளிலே நாம் தொலைந்து போன ஆட்டை தேடுவதற்காக நாம் போக செல்வோம் தூர இடத்துக்கு போவோம் என்று சொல்லி தங்கள் சொந்த மந்தையை பராமரிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் என்று கேட்டோம்.
Now that sounds very spiritual that we have a burden for all the lost people in the world.
இந்த உலகத்திலே தொலைந்து போனவர்களை குறித்ததான பாரம், அழிந்து போகிற மக்களை குறித்த பாரம் என்று சொல்லும் பொழுது அது ஆவிக்குரியது போல தோற்றமளிக்கிறது.
Let me give you my testimony.
என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
When I left the Navy in 1966.
1966 ஆண்டு என்னுடைய கப்பற்படை வேலையை நான் விட்டுவிட்டேன்.
I was not married.
அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை.
And I said, Lord, I am willing to go anywhere you send me.
ஆண்டவரே, நீர் எங்கே என்னை அனுப்புகிறீரோ எங்கேயானாலும் நான் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னேன்.
I am willing to go as a missionary to Rajasthan.
ராஜஸ்தானுக்கு மிஷனரியாய் அர்ப்பணியாளராய் செல்ல வேண்டுமானாலும் ஆயத்தம்.
Anything.
எது வேண்டுமானாலும் ஆண்டவரே.
I had a burden to bring people to Christ.
கிறிஸ்து வண்டை மக்களை கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பாரம் இருக்கிறது.
I would preach out in the streets everywhere.
நான் எங்கு வார்த்தாலும் தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தம்.
Witness in the buses and trains, give out tracts and all that.
பஸ்லேயும் ரயிலிலேயும் நான் மக்களுக்கு துண்டு பிரதிகளை கொடுத்து நான் சாட்சி பகிர்ந்து கொண்டு வந்தேன்.
And for 9 years I traveled all over India.
9 ஆண்டுகள் இந்தியா முழுவதுமாக பல இடங்களுக்கு நான் பிரயாணம் செய்தேன்.
காஷ்மீர் டு கன்னியாகுமரி.
காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை.
குஜராத் டு மிசோராம் நாகாலாந்து.
குஜராத்திலிருந்து ஆரம்பித்து மிசோராம் நாகாலாந்து போன்ற பகுதிகளுக்கு.
All across India.
இந்தியாவின் பல பகுதிகளுக்கு கிழக்கு மேற்குமாக.
Because I saw the India's population only 2% are Christian.
ஏனென்றால் இந்திய தேசத்தில் 2% மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தேன்.
Or maximum 3%.
அதிகபட்சம் போனால் 3% ஆகும்.
And half of that is Roman Catholic.
அதிலே பாதி பேருக்கும் அதிகமானவர்கள் ரோமன் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள்.
So many years.
அநேக ஆண்டுகள் கழித்து.
India has been independent now for 68 years nearly.
கிட்டத்தட்ட 68 ஆண்டுகளாக இந்தியா தேசம் சுதந்திரம் பெற்றதாக இருக்கிறது.
But there were 3% Christians 68 years ago. There are 3% Christians today.
68 ஆண்டுகள் முன்பதாக கிறிஸ்தவ மக்களுடைய சதவீதம் 3, இன்றைக்கும் அதே 3 தான் இருக்கிறது.
Even though the population has increased tremendously 10 times.
ஆனால் ஜனத்தொகை 10 மடங்கு அதிகரித்திருந்தாலும் கூட.
So I said this is not right. We need to have more people accepting Christ in our country.
ஆகவே இப்படி இருக்க கூடாது. இன்னும் அதிகமதிகமான பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன்.
So I went to so many Christian missions churches. I preached in so many places. I was trying to evaluate what is the condition of Christianity.
ஆகவே अनेक நிறுவனங்களுக்கும் மிஷனரி ஸ்தாபனங்களுக்கும் சென்று நான் வார்த்தையை பிரசங்கித்து இருக்கிறேன். அங்கெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று அலசி பார்க்க முடியாகவும் நான் சென்றேன்.
I remember one place in Maharashtra.
ஒரு இடத்திலே, அதாவது மகாராஷ்டிராவில்,
where I preached for 21 days.
21 நாட்கள் நான் அங்கே பிரசங்கித்தேன்.
So many people testified and came forward and accepted Christ.
அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சி சொன்னார்கள்.
This is way back 1970 or something like that.
1970 ஆம் ஆண்டிலே.
And next year when I went there,
அடுத்த ஆண்டு நான் அங்கே சென்ற பொழுது,
I found that they are having court cases against each other, those people in those churches.
அந்த சபைகளிலே ஒருவருக்கொருவர் கோர்ட்டுகளுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் வழக்குகள் இருந்தது.
So what happened to all this wonderful revival of last year?
அவை கடந்த ஆண்டு நடந்த அற்புதமான உயிர்மீட்சி கூட்டங்கள் எழுப்புதல் எங்கே போனது?
It was all gone.
அவையெல்லாம் போய்விட்டது.
And so after 9 years,
அவை 9 ஆண்டுகள் கழித்து,
I said I'm fed up with this type of Christian work.
இவ்விதமான கிறிஸ்துவ ஊழியத்திலே நான் சலிப்படைந்து போனேன் என்று
சொன்னேன். That is when I was happy to meet with just 6 or 7 people in my home.
அப்பொழுதுதான் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வீட்டிலே வைத்து இந்த 6-7 குடும்பங்களை சந்தித்து அதிலே நான் திருப்தி உள்ளனாயிருந்தேன்.
This may be only like a drop in the ocean in India to work with these few people.
இந்த கொஞ்சம் மக்களோடு கூட செய்யக்கூடிய ஊழியமானது இந்திய தேசத்திலே உள்ளதான சமுத்திரத்திலே விழுந்த ஒரு சொட்டு தண்ணீரை போல இருக்கலாம்.
I can't make the whole ocean pure, but at least if I can make this one drop pure.
முழு கடலையும் நான் பரிசுத்தமாக்க முடியாது, ஆனால் இந்த ஒரு சொட்டை நான் பரிசுத்தமாக்க முடியும் என்று எண்ணினேன்.
I can do something for the Lord.
தேவனை கண்டு நான் இந்த ஒரு சொட்டிலே ஒன்றை செய்ய முடியும்.
Then as I studied the word I discovered
நான் அப்பொழுது வேதத்தை படிக்க படிக்க நான் கண்டுபிடித்தது என்னவென்றால்
Jesus said you must make disciples everywhere
நீ போகிற இடத்துல எல்லாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்.
Teach them to obey everything I have taught you
நான் உனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி நீ போதிக்க வேண்டும்.
So I changed the way I served the Lord then.
ஆகவே நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற விதத்தை நான் மாற்றிக் கொண்டேன்.
That's 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
That's when we started CFC.
அப்பொழுதுதான் நாம் CFC ஆரம்பித்தோம்.
And we majored on quality not quantity.
அப்பொழுது நாம் அளவை காட்டிலும் தரமே முக்கியம் என்று அதிலே கவனம் செலுத்த ஆரம்பித்தோம்.
Even in the business world you know we value quality.
இந்த வியாபார உலகத்திலேயும் கூட தரத்தை தான் அதிகமாக மதிக்கிறோம்.
Why would you rather buy something made in Japan rather than something made in China?
சீனாவிலே தயாரிக்கப்பட்ட பொருளை காட்டிலும் ஜப்பானிலே தயாரித்த பொருளை ஏன் வாங்குவதற்கு நாம் விரும்புகிறோம்?
China is such a big country, Japan is such a small country.
சீனா எவ்வளவு பெரிய நாடு, ஜப்பான் குட்டி நாடு.
But in the shop there are smartphones made in China.
கடைகளுக்கு மொபைல் ஷாப்புக்கு போனால் அங்கே சைனா மேக் மொபைல் போன் இருக்கிறது.
Why people don't there are people who buy that also it doesn't last very long but they buy it.
அந்த சீனாவிலே தயாரித்த கைபேசியை வாங்குவதற்கு மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது அதிக நாள் உழைப்பதில்லை.
Why do they go for names like Sony Japanese stuff?
ஏன் சோனி பிராண்டட் ப்ராடக்ட் வேண்டும் என்று ஜப்பானிய பொருட்களை தேடி போகிறார்கள்?
And now even Korean stuff like Samsung
இப்பொழுது கொரியாவிலும் கூட சாம்சங் அதுவும் தரமுள்ள பொருளாக
வருகிறது.
அது அதனுடைய தரம்.
The other is quantity.
மற்றவைகள் அளவு.
Same thing in Christianity in India today.
இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய கிறிஸ்தவம் இதே நிலைமையிலே தான் காணப்படுகிறது.
Reaching out, reaching out, reaching out is producing quantity.
எல்லா இடங்களிலும் இயேசுவுக்காக மக்களை போய் அடைய வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று அங்கே தரத்திலே கோட்டை விட்டு விட்டார்கள்.
And still the percentage is not increasing because the other side also all religions people are being born
மற்ற மதங்களிலே மக்கள் பிறந்து கொண்டே இருக்கிறபடினாலே சதவீதம் அதிகரிக்கவில்லை.
Then I began to study what is the Lord looking for
அதுக்கு பிறகு தேவன் இதை தான் தேடிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் படிக்க ஆரம்பித்தேன்.
He wants us to manifest his life everywhere
ஒவ்வொரு போகிற எல்லா இடங்களிலேயும் அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறவர்களாய் அவருடைய ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
Then I realized
அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன்
Jesus Christ has got a bad name in India because of the way Christians are living.
கிறிஸ்தவர்கள் வாழுகிற அந்த விதத்தை பார்த்து அதனுடைய விளைவாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அவப்பெயர் இந்த நாட்டிலே ஏற்பட்டு விட்டது.
Not because there are only 2%.
இதோ 2% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதனாலே அந்த அவப்பெயர் ஏற்படவில்லை.
The 2% are living so badly that is why there's a bad name.
அந்த 2% மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது.
So then I said Lord thank you it's only 2% if 50% were like this can you imagine what a bad name will come to Jesus.
ஆண்டவரே 2% இருந்ததுக்காக நன்றி 50% இப்படி மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் எண்ணி பாருங்கள் எப்படி ஆயிருக்கும் என்று.
So I realized
ஆகவே நான் உணர்ந்தது என்னவென்றால்
I want to spend my one life at least leading a few people to live a godly life that will not disgrace the name of Jesus Christ
inimelum yesu christuvudaiya peyarku avu peyar kondu varada avade naamathai ganavina paduthada konjam peyarayaginum nalla tharamulla vaalkikku varuvadharku aandavare enudaiya engiya naatkalai selavazhippen endru naan uruthi pundren
starting with children
pillaigal mudarkondu
when my children were small and in school
enudaiya pillaigal ellam siruvulla irundha bodhu pallikku poi kondirundha parvam
I asked one of them
அவர்களிலே ஒருவனை கேட்டேன்.
I said, see, you know, in the examination time, who all in your class cheat?
உனக்கு தெரியும் பரீட்சை வரும்பொழுது யாரெல்லாம் காப்பி அடிக்கிறார்கள்.
The teacher doesn't know.
ஆசிரியர்களுக்கு தெரியாது.
The students know.
மாணவர்களுக்கு தெரியும்.
Who all are cheating?
யாரெல்லாம் விட்டு கொண்டு விடுவார்கள் காப்பி அடிப்பார்கள்.
There are 50 students in your class.
உன்னுடைய வகுப்பில் 50 மாணவர்கள்.
You have watched them for many years now.
அநேக ஆண்டுகளாக நீ கவனித்திருக்கிறாய்.
Tell me who all cheat and who all don't cheat.
யாரெல்லாம் காப்பி அடிக்கிறார்கள் யாரெல்லாம் காப்பி அடிப்பதில்லை என்று சொல்.
He said that there are only 2 students who don't cheat.
என்னுடைய மகன் சொன்னது என்ன தெரியுமா? காப்பிடிக்காதவர்கள் 50 பேர்ல ரெண்டே பேர் தான் இருக்கோம்.
That's me and another person both of us are from CFC.
நானும் இன்னொரு பையனும் ரெண்டு பேருமே CFC சபையில இருந்து வந்திருக்கோம்.
I thought boy what a pathetic state what are these other churches teaching their children?
மற்ற சபைகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் என்ன போதிக்கிறார்கள் இவ்வளவு பரிதாபமான நிலையிலே காணப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டேன்.
I'm not saying they teach them to cheat. I'm saying they teach nothing.
அவர்கள் காப்பி அடிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, ஒன்றையுமே சொல்லிக் கொடுப்பதில்லை என்று சொல்கிறேன்.
Whereas we teach our children, we teach practical things, don't cheat.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நடைமுறை காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம், பரிசிலே காப்பி அடிக்க கூடாது.
Somebody fights with you, don't fight back.
யாராவது உன்னிடம் சண்டை போட்டால் நீ திரும்ப சண்டை போட கூடாது.
When they come home, we check up what all words they have learned, new bad words that teach them to be.
பள்ளியை விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே என்னெல்லாம் புது வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள், அதில் என்னெல்லாம் கெட்ட வார்த்தை, என்னெல்லாம் நல்ல வார்த்தை.
We look into their school bags when they are not looking to see if they have brought some book from the with their friends.
பிள்ளைகள் பார்க்காதிருக்கும் பொழுது அவருடைய பையை எடுத்து சோதித்து பார்க்கிறோம், அவர் நண்பர்களுடைய புத்தகங்கள் பேனா பென்சில் ஏதாவது எடுத்து
வந்துட்டார்களா?
அவர்கள் சிறுவர்களா இருக்கிறார்கள், நன்மை தீமை என்ன என்று அவர்களுக்கு தெரியாது.
Tell them the certain type of music we will not allow in this house.
இந்த வீட்டிலே சில விதமான இசைகளையும் பாடல்களையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம்.
Most parents are not like that.
அநேக பெற்றோர்கள் அப்படி இருப்பதில்லை.
Allow their children to sing any music song and watch any type of movie.
எந்த புது பாட்டை வேண்டுமானால் எந்த பாட்டை வேண்டுமானாலும் பாடுவதற்கு அனுமதிக்கிறார்கள், எந்த விதமான சினிமா காட்சிகளையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கிறார்கள்.
But we said we are going to be different.
ஆனால் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க போகிறோம் என்று சொன்னேன்.
I never took my children to a movie or circus or any type of stuff like that.
நான் என்னுடைய பிள்ளைகளை எந்த ஒரு சினிமாவுக்கோ சர்க்கஸ்க்கோ நான் கூட்டிக் கொண்டு போனதில்லை.
And okay, people think we are crazy.
இவர்கள் பித்து பிடித்தவர்கள் என்று மக்கள் எண்ணலாம்.
You can say what you like.
நீங்கள் என்ன விரும்புகிறோ சொல்லுங்கள்.
We teach our children to apologize.
நம்முடைய பிள்ளைகளை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறோம்.
Once when one of my sons maybe 5-6 years old.
என்னுடைய மகளிலே ஒருவனுக்கு 5-6 வயதா இருந்தது.
Playing with another boy also around same age.
அதே வயதுள்ள இன்னொரு பையனோடு விளையாடிக் கொண்டிருந்தான்.
They were fighting with each other.
ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கொண்டாங்க.
I call him home.
நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன்.
I said, why are you fighting?
ஏன் சண்டை போடுகிறாய்?
He hit me, so I hit him.
அவன் தான் முதல் அடிச்சான், நானும் அடிச்சேன்.
I said, okay.
சரி.
Now you are a Christian.
நீ ஒரு கிறிஸ்தவன்.
So we have to go to his house and apologize.
ஆகவே இப்பொழுது அவனுடைய வீட்டுக்கு சென்று நான் மன்னிப்பு கேட்க போகிறோம்.
Whether he apologizes or not is none of our business.
அவன் மன்னிப்பு கேட்கிறானா இல்லையா என்பது நம்முடைய காரியமே அல்ல.
So I took my son.
அவனுடைய மகனை கூட்டி கொண்டு போனேன்.
To that house and knocked at the door.
அந்த வீட்டுக்கு போய் அந்த கதவை தட்டினான்.
And the father opened it.
அப்பா அந்த வீட்டினுடைய அந்த பையனுடைய அப்பா கதவை திறந்தார்.
And I said, my son is a neighbor only.
பக்கத்து வீட்டுக்காரர் தான்.
I said my son wants to say something to your son.
என்னுடைய மகன் உங்களுடைய மகனிடத்திலே ஏதோ சொல்ல விரும்புகிறான் என்று
சொன்னேன்.
அவர் தன்னை மகனை கூப்பிட்டார்.
I told my son, okay, now tell him.
இப்போ என் மகனை பார்த்து இப்பொழுது சொல்லு என்று சொன்னேன்.
He said, I'm sorry for hitting you.
நான் உன்னை அடித்து விட்டேன், என்னை மன்னித்து விட்டு என்று சொல்லிவிட்டான்.
That boy never said anything.
அந்த பையன் ஒன்றுமே சொல்லவில்லை.
Maybe he said, okay, thank you very much.
சரி நன்றி என்று சொல்லிவிட்டான். மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டான் அந்த பையன்.
We came out.
நான் வந்து விட்டோம்.
So that boy looked like good boy, my boy looked like a bad boy.
அவ அந்த பையன் நல்ல பையனை போலவும் என்னுடைய பையன் கெட்ட பையனை போலவும் காட்சியளித்தார்.
Today
இன்றைக்கு
my son is serving the Lord.
என்னுடைய மகன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான்.
That boy, I don't know where he is.
அந்த பையன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு
தெரியாது. If you are strict with your children,
பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கண்டிப்புள்ளவர்களாக இருந்தால்,
you will have great joy when they grow up.
அவர்கள் வளரும் பொழுது உங்களுக்கு பெருத்த சந்தோஷம் உண்டாகும்.
In the church we teach quality.
ஆகவே சபையிலே நாம் தரத்தை போதிக்கிறோம்.
Better to have 2-3 children like that than so many who don't have any standard.
எந்த தரமும் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் இருப்பதை காட்டும் நல்ல தரமுள்ள ஒரு சில பிள்ளைகள் இருப்பது எவ்வளவு மேலானது.
And as they grow up, we get them involved in the activities in the church.
அவள் வளர வளர சபையிலே உள்ளதான கிரியைகளில் அவளை ஈடுபடுத்துங்கள்.
That their best friends are in the church.
என்னுடைய பிள்ளைகளுக்கு சபையிலே உள்ள காரியங்களை ஈடுபடுத்தினோம், அவருடைய சிறந்த நண்பர்கள் சபையில் இருக்கிறார்கள்.
That is how we must bring up our children.
இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும்.
But we have no interest in the other people. They're just friends like that, but the best friends are in the church.
அவர்களுக்கு வெளியே உள்ள பிள்ளைகள் சில நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களை சிறந்த நண்பர்கள் சபையில் தான் இருக்கிறார்கள்.
So we have through the years pointed to always to Jesus as our example.
ஆகவே இவ்வளவு ஆண்டுகளாக எப்பொழுதே இயேசுவே நம்முடைய மாதிரியாக மற்றவர்களுக்கு காண்பித்திருக்கிறோம்.
How did Jesus live when he was a little boy?
இயேசு சிறு பையனாக இருந்த பொழுது எப்படி வாழ்ந்திருந்தார்?
That is example for little boys.
அதுதான் சிறு பிள்ளைகளுக்குள்ள மாதிரி.
Obedient to the parents.
பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார்.
How did Jesus battle with sin as a teenager with all the passions?
பருண் பதின் பருவத்திலே எப்படி தன்னுடைய ஆசா பாசங்களிலே இயேசு எப்படி போராடி இருந்திருப்பார்?
That is how teenagers must battle with.
அப்படித்தான் பதின் பருவத்தில் இருக்கிறவர்கள் போராட வேண்டும்.
And like that at all stages, how did he work as a carpenter?
ஒரு தச்சனாக இருந்து எப்படி அவர் வேலை செய்தார்?
how was he faithful in his business to earn in a righteous way?
நீதியுள்ள விதத்திலே சம்பாதிப்பதற்கு எப்படி அவர் வேலையிலே உண்மையுள்ளவராய் இருந்தார்?
He had four brothers and two sisters at home.
அவருக்கு வீட்டிலே குடும்பத்திலே நான்கு தம்பிமார்களும் இரண்டு தங்கைமார்களும் இருந்தார்கள்.
How do you think he lived with them?
அவர்களோடு கூட எப்படி வாழ்ந்திருப்பார் என்று எண்ணுகிறீர்கள்?
There are very few people who have seven children.
ஏழு பிள்ளைகள் இருக்கக்கூடிய மக்கள் மிக சிலர் தான் இருப்பார்கள்.
Jesus was in such a home.
இயேசு அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தார்.
And he had to live with them in a poor home.
அந்த ஏழை வீட்டிலே இயேசு அவர்களோடு கூட வாழ வேண்டியிருந்தது.
Then Joseph had died, he had to earn his living and support them.
யோசேப்பு மரித்த பிறகு இயேசு தான் மற்றவளையும் பராமரிப்பதற்கு சம்பாதிக்க வேண்டியதாக இருந்தது.
And this example for us in every stage of life.
ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலேயும் அவர் நமக்கு பெருத்த மாதிரியாக இருக்கிறார்.
Fatherless children.
தாப்பனற்ற பிள்ளைகள்.
Joseph died and they grew up as fatherless children in that home.
Yesu thaapana Joseph maritha piragu andha thaapanatra pilligalaga indha veettile valandargal.
Father took Jesus through all those experiences to be an example for us.
Agave namakku maadhiriya irukkumudiyaga pidavanavar Yesu Kristuve ippidipatta sagala anubhavangalukkullagum eduthu sendrar.
Most churches don't speak about all this.
Aneka sabigalile idai patri pesuvade illai.
I've been in many churches in 50 years.
50 ஆண்டுகளாக நான் பல சபைகளை பார்த்திருக்கிறேன்.
All over India, I never heard anybody talk about these things.
இந்தியா முழுவதுமாக நான் பார்த்ததிலே எந்த சபையுமே இதை குறித்து பேசினதாக அறியவில்லை.
Outreach, outreach, outreach.
எப்பொழுதுமே நாம் போய் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றுதான் பேசுகிறார்.
I tell you, there's nobody who had as much passion to reach the world with the gospel as the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுலை போல இந்த உலகத்தை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ண வேண்டும் என்றதனே ஒரு வாஞ்சையும் தீராத தாம் கொண்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது.
I want to show you something which he says.
அவர் சொல்கிற காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In Acts 13 and 14.
அப்போஸ்தலர் 13 14 லே
you see Paul's travels over a period of 2 years.
இரண்டு ஆண்டுகளாக பவுல் பிரயாணம் செய்ததை பார்க்கிறோம்.
Many many places.
பல பல இடங்களுக்கு.
Planting many many churches.
பல பல சபைகளை நிறுவுகிறார்.
And finally he came back to some of them Acts 14 23.
கடைசியிலே அவர் சில சபைகளுக்கு மீண்டும் திரும்பி வருகிறார். அப்போஸ்தலர் 14:23.
And he appointed elders in every church that he had planted.
அவர் ஸ்தாபித்த சபைகள் ஒவ்வொன்றிலேயும் அவர் மூப்பர்களை ஏற்படுத்தினார்.
What he would do was,
அவர் என்ன செய்வார் என்றால்,
plant a church.
ஒரு சபையை நிறுவுவார்.
That means he went to a place where there was no church.
அவருடைய பொருள் என்னவென்றால், சபையே இல்லாத இடத்திற்கு அவர் செல்வார்.
Bring people to Christ, make them into a church.
அங்கே கிறிஸ்துவ அன்பை மக்களை வழிநடத்துவார், அவர்களை ஒரு சபையாக உண்டாக்குவார்.
Small group.
சின்ன குழு.
Go to another place.
இன்னொரு இடத்துக்கு போவார்.
Another church.
இன்னொரு சபை.
Like that over number of months.
இப்படி பல மாதங்களாக ஒவ்வொரு இடத்திற்காய் சென்று ஒவ்வொரு குழுவை அவர் சேர்ப்பார்.
Then after a couple of years,
சில ஆண்டுகள் கழித்து,
he'd come back to the first one.
முதல் குழுவுக்கு வருவார்.
Appoint elders.
அங்கே மூப்பர்களை ஏற்படுத்துவார்.
And go to all the churches and appoint elders.
எல்லா சபைகளுக்கும் மீண்டும் ஆய் சென்று அங்கே மூப்பர்களை ஏற்படுத்துவார்.
Then he went back to Antioch and Jerusalem and told them what the Lord had done.
அதற்கு பிறகு அந்தியோகியாவுக்கும் எருசலேமுக்கும் சென்று ஆண்டவர் செய்த காரியங்களை பகிர்ந்து கொண்டார்.
And then after some days,
சில நாட்கள் கழித்து,
it says in Acts 15:36.
அப்ப 15:36ல வாசிக்கிறோம்.
It's a very important verse.
மிக முக்கியமான வார்த்தை.
Paul had traveled with Barnabas to all these places earlier.
ஆரம்ப காலங்களிலே பர்னபாவோடு கூட பவுல் இந்த இடங்களுக்கு பிரயாணம் செய்தார்.
He says now.
இப்போ சொல்றார்.
He told Barnabas, "Let us return and visit the brethren in every city where we have proclaimed the word of the Lord and see how they are."
அப்போஸ்தலர் 15:36. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான்.
But some Christians today would say, hey, once he is going there, they already churches are planted, let's go to the rest of the world.
ஆனா இன்றைக்கு என்ன சொல்றார் என்று சொன்னால், ஏன் போன சபைக்கே போக வேண்டும், அங்கே சபைகள் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று, ஆகவே சபை இல்லாத மீதி இடங்களுக்கு போவோம் என்று அங்கேயே போய் கொண்டிருக்கிறார்கள்.
Not only you have planted churches, you have been appointed elders, they are taking care of themselves.
நாங்கள் சபையை ஸ்தாபித்தது மட்டுமல்ல, அங்கே மூப்பர்களையும் ஏற்படுத்தி விட்டோம், அவர்கள் அதை பொறுப்படுத்திக் கொள்வார்கள்.
Paul, why you want to go back to those churches where there are already churches planted, elders are appointed, why you want to go and have meetings with them?
பவுலே, ஏற்கனவே அங்கே சபை ஸ்தாபித்து விட்டீர்கள், அங்கே மூப்பர்களையும் ஏற்படுத்தி விட்டீர்கள், ஏன் திரும்பமாய் அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கிறது?
Why not reach out to some new people who have never heard the gospel?
சுவிசேஷத்தை கேட்காத புது இடங்களுக்கு ஏன் நீ செல்ல கூடாது?
He was inspired by the Holy Spirit to go back to those churches again.
இந்த சபைகளுக்கு திரும்பி செல்லும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டார்.
And we read
in Corinthians, Galatians, Ephesians, that he was writing letters to them also.
கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர் போன்ற நிருபங்களிலே வாசிக்கிறது என்னவென்றால் இப்படிப்பட்ட சபைகளுக்கு மீண்டும் அவர் நிருபங்களை அனுப்புகிறார்.
This is the pattern that we see the Holy Spirit taught the apostles in the New Testament.
ஆகவே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட முறையை தான் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
Don't just keep on reaching out to unreached areas.
ஆகவே சொல்லப்படாத இடங்களுக்கு மட்டும் போய் கொண்டே இருக்க வேண்டாம்.
You plant churches.
சபையை ஸ்தாபியுங்கள்.
Come back after some time, appoint elders.
சில நாட்கள் கழித்து வந்து அங்கே மூப்பர்களை நியமியுங்கள்.
Then keep writing letters to them.
அவர்களுக்கு தொடர்ந்து நிருபங்களை எழுதி கொண்டிருங்கள்.
Keep visiting them and taking meetings for them.
அவர்களை நீங்கள் மீண்டும் போய் சந்தித்து அவர்களை நீங்கள் பார்த்து வாருங்கள், பராமரியுங்கள்.
To see if they are progressing spiritually.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
And if people don't do that, then people don't progress spiritually.
ஆனால் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவில்லை என்றால் நாம் இதை செய்ய என்றால் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர மாட்டார்கள்.
So I want to give you three pictures that we find in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கக்கூடிய மூன்று காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
First of all,
முதலாவதாக
is the picture of new birth.
புது பிறப்பு, புது பிறப்பு.
When a person becomes a Christian, it's like a new birth. You must be born again.
ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாறும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறான். அது ஒரு புது பிறப்பை போல இருக்கிறது.
So that's like a baby being born.
அது ஒரு குழந்தை பிறப்பதை போல.
And we read in 1 Peter chapter 2.
1 பேதுரு 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
What should newborn babies do?
புதிதாய் பிறந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்?
What does Peter write to them?
பேதுரு அப்படிப்பட்டவர்கள் என்ன எழுதுகிறார்?
He says earlier on in verse 1 chapter 1:23, you have been born again.
1 பேதுரு 23 வசனத்திலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அல்லது மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே.
ஓகே,
சரி.
Now like newborn babes, chapter 2 verse 2, you must long for the pure milk of the word of God.
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சா இருக்க வேண்டும் என்று 2 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Why?
ஏன்?
So that you may grow in respect to salvation.
நீங்கள் இரட்சிப்பை பொறுத்த வரையிலே வளரும்படிக்கு அப்படி செய்ய வேண்டும்.
Have you ever heard the expression growing up to salvation?
இரட்சிப்புக்கு நேராய் வளருவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அந்த வாசகத்தை?
Sure, you don't hear that much. You don't hear about that much.
இதை குறித்து அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டதில்லை.
What you hear is you're saved.
ரட்சிக்கப்பட்டாயிற்று.
That's it.
அவ்வளவுதான்.
What is this growing up to salvation?
ஆனால் இந்த ரட்சிப்பிலே வளருவது என்றால் என்ன அர்த்தம்?
See, just like in English there's past, present, future tenses, there is salvation also, there's past, present, future tenses.
கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்று காலங்கள் இருப்பதைப் போலவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த காலங்கள் இருக்கிறது.
We are saved.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
We are being saved.
ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
And we are going to be saved.
நாம் ரட்சிக்கப்படுவோம்.
We are saved from the punishment for sin.
பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
That's finished.
அது முடிந்து விட்டது.
On the cross.
அது சிலுவையில் நடந்த காரியம்.
Past tense.
அது இறந்த காலம்.
Present tense.
நிகழ்காலம்.
We are being saved from the power of sin every
day. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம்.
That's not finished.
அது இன்னும் முடியவில்லை.
I hope you are being saved from the power of sin.
பாவத்தின் வல்லமையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
And finally in the future,
கடைசியாக எதிர்காலத்திலே
Christ comes.
இயேசு கிறிஸ்து வரும். கிறிஸ்து வரும் பொழுது
we will be saved from the very presence of sin.
பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவோம்.
There will be no temptation.
அதற்கு பிறகு சோதனை இருக்காது.
So we must have salvation in three tenses.
ஆகவே ரட்சிப்பு நமக்கு மூன்று காலங்களிலேயும் இருக்க வேண்டும்.
The past is finished.
கடந்த காலம் முடிந்து விட்டது.
Freedom from the punishment of sin.
பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை.
That is in one moment.
அது ஒரு க்ஷணத்திலே நடக்கிற காரியம்.
Being saved from the presence of sin is also one moment when Christ comes. Finished.
கிறிஸ்து வரும்பொழுது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தும் நாம் ஒரு க்ஷணத்திலே ரட்சிக்கப்படுவோம். அது முடிந்துவிடும்.
It will happen.
அது நடக்கும்.
In between we are now.
இந்த இரண்டுக்கும் இடையிலாக இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய காலகட்டம்
present tense period where we are to be saved from the power of sin every day.
நிகழ்காலம் என்ற இந்த காலத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும்.
That is the meaning of growing up in respect to salvation.
இதுதான் ரட்சிப்புக்கேற்ற ஒரு வளர்ச்சி.
That means I am growing, becoming more and more free from sin that held me as a slave for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக என்னை அடிமை பண்ணித்திருந்த அந்த பாவத்திலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகிக்கொண்டே வருகிறேன். அதுதான் வளர்ச்சி.
No, I am not getting angry now.
இப்போ நான் கோபப்படுவதில்லை.
I am not lusting after women now.
ஸ்திரீகளை இப்போ நிச்சயிப்பதில்லை.
I am being free from the love of money.
பண ஆசையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேன்.
And I am forgiving everybody readily now.
எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்.
I'm quick to ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருக்கிறேன்.
I'm freed from bitterness.
கசப்பிலிருந்து விடுதலையாக இருக்கிறேன்.
I'm not jealous of anybody now.
இப்பொழுது யார் மீதும் எனக்கு பொறாமை இல்லை.
I'm learning to humble myself more and more.
என்ன அதிகமாக என்னை தாழ்த்த நான் கற்றுக்கொள்கிறேன்.
It's a growth into salvation.
இதான் ரட்சிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய வளர்ச்சி.
First I'm saved from the punishment of sin.
முதலாவதாக பாவத்தின் தண்டனையிலிருந்து
രക്ഷிக்கப்படுகிறேன். I can say the present tense salvation is being saved from the nature of Adam that I inherited from my parents.
என்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து நான் சொந்தமாக்கிக் கொண்ட ஆதாமுடைய ஸ்வபாவத்திலிருந்து அந்த குணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுதலை அடைகிறேன். அதான் நிகழ்காலத்தினுடைய
ரட்சிப்பு. I'm getting more and more of the nature of Christ now.
நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிறிஸ்துவினுடைய ஸ்வபாவத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
So that is one picture of the Christian life.
ஆகவே இது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு காட்சி.
Birth and growth.
பிறப்பு வளர்ச்சி.
And don't you who have children care for their growth as much as for the birth?
பிள்ளைகளை உடையவர்களே, நீங்கள் பிறப்புக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ அதே போல உங்கள் பிள்ளைகள் வளருவதற்கும் கவனம் செலுத்துவதில்லையா?
These people who go around bringing people to Christ here and there and then move on to the next place.
இங்கேயும் அங்கேயும் போய் கிறிஸ்துவுக்காக மக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள், பிறகு அடுத்த இடத்துக்கு போகிறார்கள்.
I see, what is this? You give birth to a baby and throw it there and go in another place, produce babies, and none of them are growing.
பிள்ளைகளை பெற்று விட்டு அப்படியே விட்டு விட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீர்கள், அங்கே பிள்ளையை பெற்று அங்கே விட்டு விட்டு போகிறீர்கள், அதுல யாரும் வளருவதில்லை.
Are you supposed to just keep on having babies and forget about their growth?
நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டுமா, அவர்கள் வளர்ச்சியை குறித்து மறந்து விட வேண்டுமா?
God wants us to be spiritual fathers and mothers.
நாம் ஆவிக்குரிய தகப்பன்மாராய் தாய்மார்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
And just like you do for your earthly children.
உலக பிள்ளைகளுக்கு, பூமிக்குரிய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வது போலவே.
Birth is just finished in a moment.
பிறப்பு என்பது ஒரு கணத்திலே முடிந்து விடுகிறது.
That brings great joy.
அது பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது.
Jesus said there's joy in heaven over one sinner who repents.
மனந்திரமற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே அதிகமான சந்தோஷம்.
There's great joy in your life when you have a baby.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதிக சந்தோஷம்.
But is that all?
அதுதான் இல்லாமா?
After that comes years of working with that baby and helping it to grow.
அதற்கு பிறகு வருஷக்கணக்காக அந்த குழந்தைக்கு உதவி செய்து அது வளர்வதற்கு நாம் உதவி செய்வது ஒத்தாசையாக
இருக்கும். That is how a true servant of God works.
இப்படித்தான் ஒரு மெய்யான தேவ ஊழியர் வேலை செய்கிறார்.
See 1 Thessalonians
1 Thessalonikeyer
chapter 2
இரண்டாம் அதிகாரம்
and verse 7
ஏழாம் வசனம்.
We prove to be gentle among you as a nursing mother tenderly cares for her own children.
உங்களிடத்திலே பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து என்று வாசிக்கிறோம்.
And verse 11
பதினோராம் வசனம்.
We exhorted and encouraged and implored each one of you as a father would his own children.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களிலே ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறேன் என்று பன்னெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Paul didn't just bring people to birth and say okay we got to go somewhere else now.
Paul makkalai petri vittu seri naan ippozhu vera edathu pogiren solla avargal vittu vittu pogavillai.
He said no, like a father and mother I implored them and pleaded with them to come on, press on in your life.
Oru thappanai pola thaiyai pola vaarungal putti solli avargalai neengal mele valara vendum devarukkulai valara vendum endru solli irukkrom endru solugiraar.
That is the type of pattern of work that we see in the New Testament.
இப்படிப்பட்ட ஊழிய முறையை தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம்.
But you find very few people serving like that.
ஆனால் மிக சிலரே இப்படி ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம்.
See, nowadays there are so many big names in evangelism.
இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்திலே பெரிய பெயர்கள் எல்லாம் வந்திருக்கிறது.
Even in India.
இந்தியாவிலும் கூட.
There are some big evangelists, they big meetings with 20,000, 30,000 people.
பெரிய சுவிசேஷகர் அவர் 20,000, 30,000 மக்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷ பணியை செய்கிறார்.
They give statistics, so many thousands I brought to Christ.
நான் கிறிஸ்துவண்டே இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்தேன் என்று புள்ளியியல்களை சொல்கிறார்.
But you ask them, where are they?
இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
You brought 30,000 people to Christ.
நீங்கள் கிறிஸ்துவண்டை 30,000 பேரை கொண்டு வந்தீர்களே.
Can you show me where they are?
இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று காண்பிக்க முடியுமா?
All the evangelists, even the greatest evangelists in the world will say, I don't know.
எல்லா சுவிசேஷங்களும் மிகப்பெரிய சுவிசேஷங்களும் கூட அவள் எங்கே இருக்கிறாள் எனக்கு தெரியாது என்று சொல்வார்.
I brought them to Christ.
நான் கிறிஸ்துவனை கொண்டு வந்தேன்.
They must have gone to some church. They must be somewhere. I hope they are growing.
ஏதோ ஒரு சபைக்கு போயிருப்பார்கள், அவள் வளர்கிறாள் என்று நம்புகிறோம் என்றுதான் சொல்லுவார்கள்.
Any of you mothers say that I had 3 or 4 children. I don't know where they are. I hope they are somewhere.
பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களை சொல்லுங்கள், நான் 3-4 பிள்ளைகளை பெற்றேன், எங்கேயோ இருக்கிறார்கள், வளர்கிறார்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்வீர்களா?
That is today's evangelists.
இப்படித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுவிசேஷங்கள் இருக்கிறார்கள்.
But Paul,
ஆனால் பவுல் இடத்திலே செல்வீர்கள். ஆனால்
பவுல், I heard that you brought a few people to Christ in Philippi. Where are they?
பவுலே, பிலிப்பி பட்டணத்திலே ஒரு சிலரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்தீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
Come with me.
அவர் பிலிப்பி பட்டணத்திற்கு உங்களை கூட்டிக் கொண்டு அந்த சபை கூடலுக்கு கூட்டிச் செல்வார்.
கேள்விப்பட்டேன்.
தெசலோனிக்கே போனால் அங்கே ஒரு சபை இருக்கிறது.
You see all these 50-60 people meeting here.
இங்கே பார்த்தீர்களா, 50-60 பேர் இங்கே கூடி
கொண்டிருக்கிறார்கள். These are the people I brought to Christ some years ago.
சில ஆண்டுகள் முன்பாக இவர்களை தான் கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தேன்.
This is the way the apostles did God's work.
இப்படித்தான் தேவனுடைய ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள்.
And if Paul will say, I appointed elders here.
அதோடு கூட பவுல் என்ன சொல்வார் என்று சொன்னால், இந்த இடத்தில் மூப்பரை ஏற்படுத்தி இருக்கிறேன்.
I didn't just leave them.
அவரை நான் விட்டுவிடவில்லை.
I would write to them.
நான் அவர்களுக்கு கடிதம் எழுதுவேன்.
Like a father.
ஒரு தகப்பனைப் போல.
I would check up with them how things are going on.
அங்கே காரியங்கள் எப்படி நடக்கிறது, சீராக இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்ப்பேன்.
Every now and then visit them.
இப்பவும் அப்பமாக அவர்களை போய் சந்திப்பேன்.
And if they need for some discipline there, I would also tell them how to discipline the situation.
அங்கே சில சம்பவம் ஏற்பட்டு விட்டால் அங்கே அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது எப்படி என்று சொல்லி அதையும் சொல்லிக் கொடுப்பேன்.
If they have a problem, I will advise them.
அவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஆலோசனை சொல்லுவேன்.
This is how Paul did his work.
இப்படித்தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தை செய்தார்.
Why is all that written in the New Testament?
ஏன் இவையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது?
Why do people completely ignore it?
ஏன் மக்கள் இதை முழுமையாக அறியாமலே இருக்கிறார்கள்?
Why do people say, oh, no, we can't do work like that today?
இல்ல இல்ல, இப்படி போண்டலாம் ஊழியம் செய்ய முடியாது என்று ஏன் சொல்கிறார்கள்?
God, brother, nobody will listen to you if you try to act like that.
நீங்கள் இப்படி சொன்னால் யாருமே கேட்க மாட்டார்கள் சகோதரரே.
How is it they listen to Paul?
ஆனால் பவுலுக்கு எப்படி அவர்கள் செவி கொடுத்தார்கள்?
It's because they don't have faith in God.
அவர்களுக்கு தேவனிலே விசுவாசம் இல்லை.
They don't care for the way God has shown in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் தேவன் காண்பித்த விதத்தை அவர்கள் கண்டுகொள்வதில்லை, அதை குறித்து கவலைப்படுவதில்லை.
So we decided.
ஆகவே நாம் தீர்மானித்திருக்கிறோம்.
Birth is not enough.
பிறப்பு என்பது போதுமானதல்ல.
Growth must be there.
அங்கே வளர்ச்சி இருக்க வேண்டும்.
And not just growth.
வளர்ச்சி இருந்தால் மட்டும் போதாது.
All of us who are parents and have had children growing up.
பெற்றோராக இருக்கக்கூடிய நாம், அதிலும் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள்.
What a joy it is to see one day the child has grown up. He's earning his own living now.
இப்போது அந்த பையன் வளர்ந்து தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தை அவனே சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்து விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு
சந்தோஷம். And one day he's married and he's set up his own home.
ஒரு நாளிலே அவனுக்கு திருமணமாகி தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஏற்படுத்துகிறான்.
Doesn't that bring joy to any parent?
எந்த ஒரு பெற்றோருக்கும் இது சந்தோஷத்தை கொண்டு வருவதில்லையா?
Who has joy in saying, I've got children who are 40, 50, 60 years old, they're still staying with me in my home. I'm taking care of them.
எனக்கு பிள்ளைகள், மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவனுக்கு 45 வயது, 40 வயது, 35 வயது, இன்னும் வீட்டிலேயே என் வீட்டிலேயே தான் இருக்கிறாங்க, பராமரித்துக் கொண்டிருக்கேன் என்று சொன்னால் யார் சந்தோஷமாய் சொல்லுவார்கள் அதை?
And you ask that father, you never got any of them married or anything?
தகப்பனை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் திருமணம் செய்து வைக்கவில்லையா என்று கேட்டால்,
No, I did not allow them to get educated or get a job or anything. I take care of them.
நானே அவர்களை பொறுப்படுத்திக் கொள்கிறேன். அவர்கள் படிக்கவோ வேலை பார்க்கவோ நான் அனுமதிக்கவே இல்லை.
This is how it is in many churches.
இப்படித்தான் அநேக சபைகளிலே இன்றைக்கு நிலைமை இருக்கிறது.
You would feel ashamed of yourself if you had 40, 50 year old children sitting at home not earning their own living.
40, 50 வயதாகியும் சம்பாதிக்காமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையை குறித்து நீங்கள் வெட்கப்படுவீர்கள்.
But how quickly we train them. Come on, you got to earn your own living now.
நீ இப்போது சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோம்.
From the beginning you can walk on your own now.
ஆரம்பத்திலிருந்தே இப்போது நீயாக நடக்கலாம்.
I don't have to hold you anymore.
இனிமேல் நான் கையை பிடிக்க தேவையில்லை.
Now you can ride the cycle on your own. I don't have to hold the bicycle.
இப்போது நீ சைக்கிளை நீயே ஓட்டலாம். நான் பிடிக்க தேவையில்லை.
Now you can ride a scooter.
இப்போது ஸ்கூட்டர் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம்.
Now you can earn your own living.
இப்போது நீயாக சம்பாதிக்கலாம்.
Now you can go to the store and buy things on your own without my coming with you.
இப்போது நானே வராமல் நீயே போய் கடையில் சாமான்களை வாங்க முடியும்.
We are happy when they are growing in different stages.
இப்படி பல பல நிலைகளிலே பிள்ளைகள் வளரும் பொழுது நாம் சந்தோஷம்.
And finally they are on their own.
கடைசியாக அவர்கள் தாங்களாகவே இருக்கிறார்கள்.
This is how the apostles did it.
இப்படித்தான் அப்போஸ்தலர்கள் தங்கள் ஊழியத்தை செய்தார்கள்.
Timothy was a young boy when he came to Paul.
தீமோத்தேயு பவுலிடத்திலே வரும்பொழுது சிறிய மகனாக இருந்தார்.
Trained him and made him an apostle.
பவுல் அந்த தீமோத்தேயுக்கு பயிற்சி கொடுத்து 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 ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றினார்.
He said, you do the same for others.
இனி இப்பொழுது மற்றவர்களுக்கு அதை செய் என்று சொல்லிவிட்டார்.
This is one picture.
இது ஒரு படம்.
Birth
ஒரு காட்சி.
That leads to growth.
வளர்ச்சிக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு பிறப்பு.
See 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்.
1 John 2 we read.
1 யோவான் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
3 stages in the Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையிலே 3 நிலைகளை வாசிக்கிறோம்.
And it's pictured like our physical family.
நம்முடைய பூமிக்குரிய குடும்பத்தை போலவே அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது.
Verse 12.
12 வசனம்.
Little children.
சிறு பிள்ளைகளே.
And then young men.
வாலிபர்களே
and fathers
பிதாக்களே
and he repeats it again in 12 13 14 twice
மீண்டுமாய் 13 14 வசனங்களில் இரண்டு முறை அதை
திரும்பமாய் சொல்கிறார் little children
சிறு பிள்ளைகளே
that is the earliest stage
ஆரம்ப கால நிலை
then you grow up spiritually you become like a young man
ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து இப்பொழுது வாலிபனாய் மாறுகிறீர்கள்
then fathers
அதற்கு பிறகு தகப்பன்மார்
that's how it is with our children also
இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது
I had four sons
எனக்கு நான்கு மகன்கள்
they were little children once
ஒரு காலத்திலே சிறு பிள்ளைகளாக இருந்தார்கள்
they grew up to be young men
அதற்கு பிறகு வாலிபர்களாய் வளர்ந்தார்கள்
now they are all fathers
இப்பொழுது அவர்கள் எல்லாரும் தகப்பன்மாராய் மாறி விட்டார்கள்
isn't that a great, it was a great joy for me isn't that a great joy for any parent
இது எனக்கு பெரிய சந்தோஷம் எந்த ஒரு பெற்றோருக்கும் இது சந்தோஷம் இல்லையா
that's John when he was 95 years old had the same joy when he saw that in people he preached to.
யோவான் பிரசங்கித்த மக்களை பார்க்கும் பொழுது 91 வயதிலே அவருக்கு சந்தோஷம் உண்டாகிறது இப்படி தான் சொன்னார்.
He said some of you are still little children.
உங்களில் சிலர் இன்னும் பிள்ளைகளாக
இருக்கிறீர்கள். All of you are not little children.
எல்லாரும் பிள்ளைகளாகவே இல்லை.
Some of you have grown up and become young men.
சிலர் வளர்ந்து வாலிபர்களாக மாறி விட்டீர்கள்.
Young men mean not in age spiritually.
வாலிபர் என்று சொன்னால் வயதிலே அல்ல ஆவிக்குரிய ரீதியிலே.
And some of you are fathers.
சிலர் தகப்பன்மாராய் மாறி விட்டீர்கள்.
Now you are producing children and making them young men and fathers
இப்பொழுது நீங்களாவே பிள்ளைகளை பெற்று அவர்களை பிள்ளைகளாக வாலிபர்களாகவும் தகப்பன்மாராகவும் மாற்றுகிறீர்கள்
same thing that we see in the natural family
ஒரு இயற்கையான குடும்பத்திலே பார்க்கக்கூடிய காரியங்களையே தான் அங்கேயே பார்க்கிறோம்
that the children become fathers and then they train their children to become fathers like that
பிள்ளைகள் தகப்பன்மார்களாய் மாறுகிறார்கள் அவருடைய பிள்ளைகளை தகப்பன்மார்களாய் மாற்றுகிறார்கள்
this is how it must be in the church
இப்படி தான் சபையில் இருக்க வேண்டும்
and that's what we are doing That's why we keep coming back and having meetings and conferences.
ஆகவே தான் மீண்டும்மாய் திரும்ப திரும்ப வந்து நாம் கூட்டங்களை வைக்கிறோம் கான்ஃபரன்ஸ் வைக்கிறோம்.
That's why we are not always reaching out.
நாம் எப்பொழுதே புது புது இடங்களுக்கே போவதில்லை.
We do that.
அதையும் செய்கிறோம்.
But
ஆனால்
every place we say only as much as we can handle.
எவ்வளவு தூரம் நம்மால் கையாள முடியுமோ அவ்வளவு தூரம் தான் நான் எடுத்துக்கொள்கிறோம்.
Why is it most of you have decided I'm going to have only so many children?
ஏன் உங்களிலே பலர் இவ்வளவு பிள்ளைகள் எனக்கு இருந்தால் போதும் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள்?
You could have had 20 children. Why did you stop with 2 or 3?
20 பிள்ளைகளை நீங்கள் பெற்றிருந்திருக்கலாம். ஏன் 2 3 ஓட நிறுத்தி விட்டீர்கள்?
There is a reason.
அதுக்கு ஒரு காரணம் உண்டு.
See, I can't handle more than so much.
இவ்வளவு பிள்ளைகளை காட்டிலும் அதிகமான பிள்ளைகள் இருந்தால் என்னாலே கையாள முடியாது.
I mean, if it is just to produce, I can produce so many and just put them on the street.
பிள்ளைகளை பெற்று மட்டும் எடுக்க வேண்டுமானால் அவளை பிள்ளைகளை பெற்று வீதியிலே விட்டு விடலாம்.
If I have to bring them up to be young men and women and fathers and mothers.
ஆனால் அவர்களை வாலிப பெண்களாய் வாலிப பையன்களாய் தகப்பன்மார்களாய் கொண்டு வர வேண்டும் என்றால்
my limited resources I can't do more than
என்னுடைய வரம்புக்குட்பட்டதான வளத்திலே இதை காட்டிலும் அதிகமாக
என்னால் கையாள
முடியாது அதாவது பிள்ளைகள் பெற்றெடுக்க வேண்டும் என்று அதிலேயே நமக்கு விருப்பம் இல்லை அவர்கள் வலிமையுள்ளவர்களாய் வளர வேண்டும்
ஓகே டு வேக் எவ்ரிபடி அப் ஐ வில் டெல் யூ another joke
இப்போதே மீண்டும் அவங்களை எல்லாம் எழுப்பிடுவதற்கு இன்னொரு நகைச்சுவையை பகிர்ந்து கொள்கிறேன்
you know there's a animal called the rabbit
முயல் தெரியுமா உங்களுக்கு
it can have many children in a year
முயல் ஒரு வருஷத்திலே பல குட்டிகளை போடும்
every few months it can have children
சில சில மாதங்கள் கழித்து குட்டிகளை போட்டுக்கொண்டே இருக்கும்
now I don't know the exact number but they can have 12 15 children
எவ்வளவு எண்ணிக்கை என்று சரியாக தெரியாது ஆனா 12 குட்டிகள் 15 குட்டிகள் போட்டுக்கொண்டே இருக்கும்
rabbit was talking to a lion
ஒரு முயல் ஒரு சிங்கத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்ததாம்
15 children in the last year
கடந்த வருஷத்திலே மட்டும் எனக்கு 15 பிள்ளைகள் பிறந்தார்கள்
how many did you have
உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்
the lion said
சிங்கம் சொன்னதாம்
lioness I said I had only one but it was a lion
அம்மா சிங்கம் சொன்னதாம் எனக்கு ஒரே ஒரு குட்டி தான் ஆனால் அது சிங்க குட்டி என்று சொன்னதாம்
So I said, that's what I think in our church.
நம்முடைய சபையிலே குறித்து என்ன பொழுது அப்படிதான் நான்
நினைக்கிறேன் we don't want timid babies but strong lions
பலவீனமான பிள்ளைகள் திரளான பிள்ளைகள் அல்ல நமக்கு வலிமையான சிங்கங்கள் வேண்டும்
spiritually mature
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள்
that needs a lot of training and teaching
அதற்கு அதிகபட்சமான போதனையும் பயிற்சியும் தேவை
you know how much you have to labor to get your children to even get a simple bachelor's degree
ஒரு எளிய இளங்கலை பட்டம் பெற வைப்பதற்கே உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாடுபட
வேண்டும்
அதுக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கு இன்னும் எவ்வளவு பிரயாசம்
இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஸ்பிரிச்சுவலி யூ டோன்ட்
அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும்
மோர் டிஃபிகல்ட்
ஆவிக்குரிய வாழ்க்கையில சொன்னா போல அதிக கடினம்
because the devil is not stopping your children from getting a degree but the devil is stopping people from growing up spiritually
உங்கள் பிள்ளைகள் இளங்கலை பட்டம் வாங்குவதை ஒரு காலம் பிசாசு தடுப்பதில்லை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு முழு மூச்சோடு பிசாசு
தடுப்பான்.
ஆவிக்குரிய தகப்பனோ தாய்க்கோ அதிகமான பெருமையா பெருத்த பொறுப்பு உண்டு.
Many people don't want that.
அநேகருக்கு தேவை.
Just outreach, outreach, outreach.
அவர்கள் புது இடங்களுக்கு போய் ஊழியம் செய்தால் போதும், வெளி ஊழியம்.
We said we're not going to do that. We said we're not going to do that.
நாம் அதை செய்ய போவதில்லை என்று
சொன்னோம். We are going to make people grow up and become young men and fathers spiritually.
மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து அவர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மாராக தாய்மார்களாக வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
Okay, that's one picture.
ஆகவே இது ஒரு காட்சி.
That is,
அதாவது
children being born,
பிள்ளைகள் பிறக்கிறது,
born and then we make sure that they grow.
வளர்ந்து அவர்கள் வளர்கிறார்கள் என்பதை, பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Okay, now we'll go to another picture.
இப்பொழுது நாம் இன்னொரு காட்சிக்கு போக போகிறோம்.
In Matthew chapter 7
மத்தேயு 7 ஆம் அதிகாரம்.
Jesus spoke about a narrow gate and a narrow way.
மத்தேயு 7 ஆம் அதிகாரத்திலே குறுகலான பாதை, இடுக்கமான வாசல் என்ற இரண்டை குறித்து பேசுகிறார்.
14
மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனம்.
The gate is small and the way is narrow that leads to life.
இங்க ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது.
So to get to life you have to go through a gate and a way.
ஆகவே ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் வாசல் வழியாக போக வேண்டும், அதற்கு பிறகு ஒரு வழி வழியாகவும் போக வேண்டும்.
That is the difference between what we teach and what many other churches teach.
இங்கே நாம் போதிக்கிறதற்கும் மற்ற அநேகர் போதிக்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே பார்க்கிறோம்.
Many people say it's only a gate.
அநேகர் சொல்கிறதெல்லாம் வெறும் வாசல் மட்டும் தான்.
There is a gate that leads to life, full stop.
ஜீவனுக்கு போகிற வாசல் அவ்வளவுதான், அதோட முற்றுப்புள்ளி.
Jesus said no.
இயேசு இல்லை என்று சொன்னார்.
There is a gate.
ஒரு வாசலும் உண்டு.
And a way.
ஒரு வழியும் உண்டு.
That leads to life.
அதுதான் ஜீவனுக்குள்ள நடத்துகிறது.
Now you know when you come through a gate it just takes a moment, you are in and you are out and you are in.
இந்த வாசலுக்குள்ள நீங்கள் வருவதற்கு ஒரு க்ஷணம், வந்த பிறகு நீங்கள் உள்ளே வந்து விட்டீர்கள் இல்ல வராவிட்டால் வெளியே இருக்கிறீர்கள், அவ்வளவுதான்.
That's how we அவ்வளவுதான் become a child of God. We were a child of the devil. We come through the gate, we become a child of God.
நீங்கள் பிசாசின் பிள்ளையா இருந்தீர்கள், மறுபடியும் பிறந்த உடனே அந்த வாசலுக்குள்ள வந்து விட்டீர்கள், தேவனுடைய பிள்ளையா
மாறி விட்டீர்கள். But now to reach the life of God there's a way.
ஆனால் இப்பொழுது தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி உண்டு.
That way hardly anybody talks about.
இந்த வழியை அனைவர் பேசுவதில்லை.
In the New Testament it's called the new and living way.
புதிய ஏற்பாட்டிலே இதற்கு புதிதும் ஜீவனுமான வழி, மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
Jesus said, I am the door.
நானே வாசல் என்று இயேசு சொன்னார்.
But he also said, I am the way.
நானே வழி என்றும் சொல்லி இருக்கிறார்.
He's not only the door, he's the way.
அவர் வாசல் மட்டுமல்ல வழியும் கூட.
The door you enter in a moment.
அந்த வாசலுக்குள்ளாக ஒரு க்ஷணத்திலே பிரவேசித்து விடலாம்.
Where you have to walk your whole life.
ஆனால் அந்த வழியிலே நீங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நடக்க வேண்டும்.
So that's the difference between what we emphasize and other churches.
ஆகவே நாம் பிரசங்கிப்பதற்கும் மற்ற சபைகள் பிரசங்கிப்பதற்கும் இதான் வித்தியாசம்.
They say there's a gate, we say no, there's a gate and a way that leads to.
அவர்கள் வாசல் மட்டும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், நாம் வாசலும் இருக்கிறது, அதோடு கூட வழியும் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
Hebrews chapter 10.
எபிரேயர் 10 ஆம் அதிகாரம்.
It says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
That there's a verse 20, there's a new and living way which Jesus inaugurated for us through the veil that is his flesh.
எபிரேயர் 10 அதிகாரத்திலே 19 வசனத்திலே வாசிக்கிறோம், தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்.
This is not a gate.
இது ஒரு வாசல் அல்ல.
It's a way.
இது ஒரு வழி.
And it's a way, it says that came through the flesh of Jesus.
இது இயேசுடைய மாம்சத்தின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு வழி என்று வாசிக்கிறோம்.
And you know in the Old Testament there
பழைய ஏற்பாட்டிலே
there was a, in the temple there was a most holy place which was covered with a veil.
அங்கே மகா பரிசுத்த ஸ்தலமும் அது பரிசுத்த ஸ்தலமும் ஒரு திரைச்சீலினாலே பிரிக்கப்பட்டிருக்கும்.
And when Jesus died that veil was torn.
இயேசு மரித்த பொழுது அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது.
Showing
அது எதை காண்பிக்கிறது?
In the old covenant nobody could go into God's presence.
பழைய உடன்படிக்கை காலத்தில் யாருமே தேவனுடைய சமூகத்தில் நேரடியாக செல்ல முடியாது.
Now Jesus has inaugurated a new and living way into God's presence.
இப்பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு போகும்படியாக ஒரு புதிதும் ஜீவனமான வழியை தேவன் ஆரம்பித்து வைத்து விட்டார்.
And that is through his flesh.
அது அவருடைய மாம்சத்தின் கூடாக.
That veil was picturing his flesh.
அந்த திரைச்சீலை என்பது அவருடைய மாம்சத்தை குறிக்கிறது.
Now flesh has also got, just like world has got two meanings, flesh has got two meanings in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே மாம்சம் என்பது இரண்டு அர்த்தங்களை குறிக்கிறதா இருக்கிறது.
Just like world has got two meanings.
உலகம் எப்படி உலகத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்தோமோ அதே போல
in the new testament flesh can refer to our body.
புதிய ஏற்பாட்டிலே மாம்சம் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை குறிக்கிறதா இருக்கிறது.
Or
இல்லாவிட்டால்
where it says the spirit fights against the flesh.
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது என்று வாசிக்கிறோம்.
Spirit is not fighting against our body.
ஆவி நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக போராடுவதில்லை.
Other meaning of flesh is my self will.
இந்த மாம்சத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய சுய சித்தம்.
And the spirit is fighting that to put that to death.
இந்த ஆவியானது இந்த சுய சித்தத்தை மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்க முடியாக போராடுகிறது.
Whenever you read flesh in the New Testament,
எப்பொழுதெல்லாம் மாம்சம் என்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறீர்களோ,
see whether it means the body,
அது சரீரத்தை குறிக்கிறதா,
or it means the self will,
அல்லது சுய சித்தத்தை குறிக்கிறதா என்று பார்க்க வேண்டும்.
So here it is speaking that Jesus had a self will.
இங்கே இயேசுவுக்கு ஒரு சுய சித்தம் இருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
This is a mystery.
இது ஒரு ரகசியம்.
Because many people when they think of Jesus came in the flesh, they only think he came in a body.
இயேசு மாம்சத்திலே வந்தார் என்று அநேகர் வாசிக்கும் பொழுது அவர் சரீரத்திலே வந்தார் என்று மட்டுமே எண்ணுகிறார்கள்.
But his body was not torn from top to bottom.
அவருடைய சரீரமானது மேலிருந்து கீழாக கிழிக்கப்படவில்லை.
What is this veil that is torn to top to bottom which is called his flesh?
அவருடைய மாம்சம் என்று சொல்லப்படுகிற அந்த மேலிருந்து கீழ வரைக்கும் கிழிக்கப்பட்ட அந்த திரை என்ன?
It's not his body.
அவருடைய சரீரம் அல்ல.
His body was not torn.
அவருடைய சரீரம் கிழிக்கப்படவில்லை.
He just had five wounds.
அவருக்கு ஐந்து காயங்கள் ஏற்பட்டது.
But there's something else which was torn in Jesus' life.
இயேசுவுடைய வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்று கிழிக்கப்பட்டது.
You know what that was?
அது என்ன என்று தெரியுமா?
His self will.
அவருடைய சுய சித்தம்.
Did Jesus have a will of his own?
இயேசுவுக்கு தமக்கென்று ஒரு சித்தம் இருந்ததா?
It's very clear in the Garden of Gethsemane he had it.
அவருக்கு இருந்தது என்று மிகவும் தெளிவாக கெத்செமனே தோட்டத்திலே நாம் வாசிப்போம்.
Just like you and I have.
உங்களுக்கும் எனக்கும் இருப்பது போலவே.
That little child has it.
அந்த சின்ன குழந்தைக்கு இருந்தது.
Self will.
அந்த சின்ன குழந்தைக்கு சுயசித்தம் இருக்கிறது.
You tell the child to do something, I won't do it.
ஒரு குழந்தையை பார்த்து இதை செய் என்று சொல்கிறீர்கள், நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறது.
Have you heard the story of the father who told his 4-year-old son?
ஒரு அப்பா 4 வயசு பையனை பார்த்து சொன்னாராம்,
sit down.
உட்காருப்பா.
I'm not going to sit down.
நான் உட்கார மாட்டேன்.
I said sit down.
ஏய் உட்காரு.
No, I'm not going to sit down.
நான் உட்கார மாட்டேன்.
So the father takes a stick.
அப்பா ஒரு குச்சி எடுக்கிறார், பெரம் எடுக்கிறார்.
Then he immediately sits down.
அப்படி உட்கார்ந்துட்டான்.
He says, but daddy, inside I'm still standing up.
சொன்னா அப்பா உள்ள நான் நின்னுட்டு தான் இருக்கேன்.
Now the question is, how can you make that inside fellow sit down?
இப்பொழுது கேள்வி என்னவென்றால், உள்ளே நின்று கொண்டிருக்கிறாரே அவனை எப்படி உட்கார வைப்பது?
That no father can do, only the Holy Spirit can do.
எந்த தகப்பனாலும் செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும்.
That is the problem which we have.
நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான்.
Even outside when we are sitting down, inside we are
வெளியே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கோம், உள்ளே நின்று கொண்டே இருக்கிறோம்.
That is called self will.
அதுதான் சுய சித்தம் என்று அழைக்கப்படுகிறது.
And we read in John chapter 6.
யோவான் 6 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And verse 38.
38 ஆம் வசனம்.
In one sentence Jesus told us what he did throughout his earthly life.
இயேசு தம்முடைய பூலக வாழ்க்கை முழுவதுமாக என்ன செய்தார் என்று ஒரு வார்த்தையிலே ஒரு வாக்கியத்திலே சொல்கிறார்.
In one sentence.
ஒரே வாக்கியம்.
I have come down from heaven.
நான் பரத்திலிருந்து வந்தேன்.
Not to die for the sins of the world.
உலகத்தின் பாவத்திற்காக மரிக்க முடியாது இல்ல.
No.
இல்லை.
Not just to live a holy life.
பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல.
I came from heaven.
நான் பரத்திலிருந்து வந்தது.
To do something for 33 and a half years.
33 ஆண்டுகளாக ஒன்றை சொல்வதற்கு செய்வதற்கு.
To deny my own will and to do the will of my father.
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தத்தின்படியே செய்வதற்காகவே வந்தேன்.
Why should he say that if his will and the will of the father was the same?
அவருடைய சித்தமும் பிதாவுடைய சித்தமும் ஒன்றாக இருந்திருக்குமே, ஆனால் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்?
Supposing I say I didn't do what I wanted but I did what Vincent wanted.
நான் எதை வேண்டுமோ அதை நான் செய்யவில்லை, ஆனால் வின்சென்ட் எது வேண்டும் அதை தான் நான் செய்கிறேன் என்று சொல்கிறேன்.
That means his choice is different from mine.
அப்படியானால் அவருடைய தெரிந்து கொள்வதிலும் என்னுடைய வித்தியாசமா
இருக்கிறது.
இரண்டு பேருக்குமே ஒரே காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நானும் அதைத்தான் செய்கிறேன், அவரும் அதைத்தான் செய்ய
விரும்புகிறேன். Not do my will.
என் சித்தத்தின் படி அல்ல என்று சொல்கிறேன்.
And to do the will of the father.
ஆனால் பிதாவுடைய சித்தத்தின் படி செய்யவே வந்தேன்.
So when Jesus came to earth.
அவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது.
He had a will.
அவருக்கு ஒரு சித்தம் இருந்தது.
Which was not the same as the will of the father.
அது பிதாவுடைய சித்தமாகவே இருக்கவில்லை.
It was a will he had to put to death.
அங்கே அவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவருடைய சித்தம் ஒன்று இருந்தது.
In heaven.
பரலோகத்திலே.
He could say for millions of years.
மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு அவர் சொல்ல முடியும்,
I do my own will because it is the same as the will of my father.
Naan enudaiya sonda sathathaiye naan seigiren endru sonnal adu yaarudaiya sitham pidavudaiya sitham.
But when he came to earth,
ananda bhoomikku vandha poludhu,
he was made like us.
Avan nammai pola maarinar.
He had to say, I don't do my will.
Naan in sitathai sonda sitathai seivadhillai endru
sonnal. Do the will of my father.
En pidavin sitathaiye seigiren.
33.5 years.
33 aandugalaga.
And you see that clearly in Gethsemane where he says, Father, my will is I don't want to drink this cup.
பிதாவே என்னுடைய சித்தம் இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண விரும்பவில்லை.
But
ஆனால்
if your will is I should drink it, I'll drink it.
நான் அதை பானம் பண்ண வேண்டும் என்று உம்முடைய சித்தமாய் இருக்குமானால் அதை செய்கிறேன்.
One hour he struggled.
ஒரு மணி நேரம் அவர் போராடினார்.
And he realized.
அவர் உணர்ந்தார்.
I can't do my will.
என் சித்தத்தை நான் செய்ய மாட்டேன்.
Okay father, I'll do your will.
பிதாவே உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன்.
Do you know that Jesus lived like that for 33.5 years?
இயேசு இப்படி தான் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Killing, killing, killing his own will.
தன்னுடைய சொந்த சித்தத்தை கொன்று கொன்று கொன்றே வாழ்ந்தார்.
When he's playing with his children, his friends outside.
வெளியே நண்பர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார் இயேசு.
As a 12-year-old boy.
இயேசு 12 வயது பையனாக விளையாண்டு கொண்டிருக்கிறார்.
Mary calls him, come here.
மரியாள் தாயார் இங்கே வா என்று அழைக்கிறார்.
Go and get some water from the well.
போய் கிணற்றிலிருந்து தண்ணீர் சேந்தி கொண்டு வா.
You know how every 12-year-old boy doesn't want to do that when he's playing some game.
உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு 12 வயது பையனும் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது இதை செய்ய அவன் விரும்புவதில்லை.
He said, Mommy, just wait 5 minutes.
5 நிமிஷம் விளையாண்டு வந்தார்.
You know 5 minutes means 55 minutes at least.
5 நிமிஷம் என்று சொன்னால் 55 நிமிஷம் என்று நமக்கு தெரியும்.
But if Jesus did that, he would have done his own will.
ஆனால் இயேசுவும் அவர் சொந்த சித்தத்தை செய்திருந்திருப்பார் என்றால்
பன்னிரண்டு
வயது மகனாய் இருந்த பிள்ளையாய் இருந்த பொழுதே தன்னுடைய சொந்த சித்தத்தை அவர் வெறுத்தார்.
அவருடைய
நண்பர்கள் எல்லாம் இயேசுவை கேள்வி செய்தார்கள்.
வாட் யுவர் மாமாஸ் பாய், கம் ஆன் மேன்,
என்ன அம்மா பையனா வாப்பா,
யூ கேன் சே வாட் யூ லைக்,
நீங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள்.
மை ஃபாதர் ஹஸ் டோல்ட் மீ டு ஓபே மை மதர்,
என் அம்மாவுக்கு கீழ்ப்படி முடியாது என்னுடைய பிதா சொல்லியிருக்கிறார்.
That's why the father was pleased with him.
ஆகவேதான் பிதா இயேசுவிடத்திலே பிரியமாய் இருந்தார்.
He never did any miracles for 30 years.
இந்த 30 ஆண்டுகளாக இயேசு செய்யவில்லை.
He said, I'm pleased with him because he never did his own will.
ஆ இயேசு அவர் சொந்த சித்தத்தை செய்யாதபடினாலே நான் அவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவானவர்
சொன்னார். You may never do a miracle.
நீங்கள் ஒரு காலம் ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருக்கலாம்.
But if you deny your will and do the father's will, the father will say, I'm pleased with.
ஆனால் நீங்கள் உங்கள் சுய சித்தத்தை வெறுத்து பிதாவின் சித்தத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் பிதாவானவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று
சொல்வார். That is the veil of his flesh.
இதுதான் அந்த மாம்சம் திரை கிழிக்கப்பட்டது.
And little by little in 33 years it was torn, 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 torn.
33 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்கப்பட்டு
finally on the cross,
கடைசியாக சிலுவையிலே
the last stitch was torn,
கடைசி தையல் கிழிக்கப்பட்டது.
And he said,
அவர் சொன்னார்,
finish,
அது முடிந்தது என்று சொன்னார்.
What is finished?
எது முடிந்தது?
All the self will of man has been torn.
மனிதனுடைய எல்லா சுய சித்தமும் கிழிக்கப்பட்டு விட்டது.
Punishment for man's sins is finished.
மனுஷனுடைய பாவத்துக்குரிய தண்டனை முடிந்து விட்டது.
Many things in that one meaning of it is finished.
அந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தையில் எவ்வளவோ அர்த்தங்கள் புதைந்து கிடக்கிறது.
And then in the temple the veil was torn.
தேவாலயத்திலே திரைச்சலை கிழிந்தது.
That is called a way.
இதுதான் வழி என்று அழைக்கப்படுகிறது.
A new and living way that Jesus inaugurated for us, we read in Hebrews 10.
நாம் எபிரேயர்லே 10 அதிகாரத்திலே 19 வசனத்திலே வாசித்தது போல இயேசு நமக்கென்று புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறார்.
We can walk that way.
நாம் அந்த வழியில் நடக்க முடியும்.
How?
எப்படி?
When I am tempted,
நான் சோதிக்கப்படும் பொழுது,
temptation is either my will or God's will.
சோதனை என்றால் என்ன? ஒன்று என்னுடைய சித்தம், இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தம்.
That's what Eve faced in the Garden of Eden.
இதைத்தான் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே சந்தித்தாள்.
My will is like this fruit.
என்னுடைய சித்தம் இந்த பழத்தை அதிகமாக விரும்புகிறேன்.
God's will is go to the tree of life.
தேவ சித்தம் ஜீவ விருட்சத்துக்கு போ.
I will do my will.
நான் என் சித்தத்தை செய்வேன்.
That is how man lives.
இப்படி தான் மனிதன் வாழ்கிறான்.
Even today.
இன்றைக்கும்.
We see things in God's word, this is the way God wants us to live.
தேவனுடைய வார்த்தையிலே நாம் எந்த விதத்திலே வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம்.
You may have come through the gate. I have accepted Christ, my sins are forgiven.
நீங்கள் வாசல் வழியாக வந்திருக்கலாம். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இயேசு ஏற்றுக்கொண்டார்.
After 20 years you have not made any progress along the way.
ஆனால் 20 ஆண்டுகள் ஆகியும் அந்த வழியிலே எந்த முன்னேற்றமும் நீ ஏற்படவில்லை.
You are always doing your own will.
ஏனென்றால் இவ்வளவு காலமாக உன்னுடைய சொந்த சித்தத்தையே செய்து கொண்டிருக்கிறாய்.
So you remain a baby even after 20 years of being born again.
ஆகவே மறுபடியும் பிறந்ததற்கு பிறகு 20 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள்.
How is the other fellow who was born again at the same time as you has already become a spiritual father?
நீங்கள் மறுபடியும் பிறந்த அதே காலகட்டத்திலே மறுபடியும் பிறந்த இன்னொருவர் எப்படி இப்பொழுது ஆவிக்குரிய தந்தையாய் ஆகிவிட்டார்?
Because he is denying himself in secret.
ஏனென்றால் அந்தரங்கத்திலே அவர் தன்னுடைய சொந்த சத்தத்தை வெறுத்து 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 வாழ்ந்திருக்கிறார்.
He is walking the way.
அவர் அந்த வழியில நடக்கிறார்.
He knows there's a narrow gate and a narrow way that leads to life.
அவருக்கு இடுக்கமான வாசலும் தெரியும், நெருக்கமான வழியும் தெரியும்.
So the first picture was birth and growth.
முதல் நான் சொன்ன காட்சி பிறப்பு வளர்ச்சி.
Child, young man, father.
பிள்ளை வாலிபன் பிதா.
The second picture is a gate and a way.
இரண்டாவது காட்சி அங்கே வாசலும் வழியும்.
The third
மூன்றாவது
is a picture of education.
படிப்பு என்கிறதான காட்சி.
From kindergarten all the way to the highest degree.
LKG இலிருந்து படித்து 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 மேலான பட்டம் வாங்குவது.
Post graduate.
முதுகலை பட்டம்.
You know, it's like a 5-year-old. You ask, what are you studying?
ஐந்து வயது பையனை பார்த்து அல்லது பிள்ளையை பார்த்து என்ன படிக்கிறாய் என்று கேட்டால்,
I'm studying for my PhD.
நான் PhD படிக்க வேண்டும் என்று சொல்கிறான்.
PhD, you're 5 years old.
நீ ஐந்து வயதான் ஆகிறது, PhD யா படிக்க போகிறாய்?
It will take me 20 years, but I'm beginning.
20 ஆண்டுகள் ஆகலாம், ஆனால் இப்பொழுது நான் ஆரம்பித்திருக்கிறேன்.
I like to hear a child who speaks like that.
இது போன்று பேசக்கூடிய பிள்ளையை நான் கேட்க விரும்புகிறேன்.
Not I'm in the kindergarten.
நான் LKG ல இருக்கிறேன்.
I'm studying for my PhD.
நான் PhD காக படித்துக் கொண்டிருக்கிறேன்.
I just begun, but that's where I'm going.
நான் ஆரம்பித்திருக்கிறேன், ஆனால் அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறேன்.
I wish there were believers like that.
இது போன்ற விசுவாசிகள் இருக்கலாம், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
What are you studying?
என்ன படிக்கிறீர்கள்?
I'm going to be totally like Jesus Christ.
நான் முழுமையாக இயேசு கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும்.
In my thoughts.
என்னுடைய எண்ணங்களிலே.
The way I look at people.
ஜனங்களை பார்க்கிற விதத்திலே.
The way I speak.
என்னுடைய பேச்சிலே.
My attitude.
என்னுடைய மனப்பான்மையிலே.
To money.
பண விஷயத்திலே.
To women.
ஸ்திரீகளின் விஷயத்திலே.
To difficult circumstances.
கஷ்டமான சூழ்நிலையிலே.
Exactly like Jesus.
எல்லா விதத்திலும் இயேசுவைப் போலவே.
Where are you now?
இப்பொழுது எங்க இருக்கிறீர்கள்?
I'm in the kindergarten, but I'm
LKG இருக்கிறேன். ஆனால் அதான் என்னுடைய இலக்கு.
But are you progressing?
நீங்கள் முன்னேறுகிறீர்களா?
See, when sometimes I ask little children, which class are you?
சில நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து எந்த பள்ளியிலே எந்த வகுப்பில்
படிக்கிறாய்? I'm in 4th standard.
நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
So next year I meet them at the conference.
அடுத்த வருஷம் கான்ஃபரன்ஸ்ல பார்க்கிறேன்.
Which class are you?
எந்த வகுப்பு?
5th standard.
5ஆம் வகுப்பு.
Good.
நல்லது.
Supposing he still says 4th standard.
அடுத்த வருஷம் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு சொன்னால்,
What happened?
என்ன நடந்தது?
I failed.
நான் தவறி விட்டேன்.
What if he says 3rd standard next year?
மூணாம் வகுப்பு படிக்கிறேன்னு சொன்னால் என்ன நடக்கும்?
You were in 4th standard last year, now you're in 3rd standard.
போன வருஷம் வரும்போது 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு சொன்னா இப்ப 3ஆம் கிளாஸ்க்கு எப்படி போனாய்?
That never happens in a school, but it happens to some believers.
இது ஒரு காலம் பள்ளியிலே பொறுத்தவரை நடக்காது, ஆனால் விசுவாசிகளுக்கு இது நடக்கிறது.
They are defeated by sins which they had overcome 1 year ago.
ஒரு வருஷத்துக்கு முன்பாக அவர்கள் மேற்கொண்ட பாவங்களினாலே இப்பொழுது அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுக்
கொண்டிருக்கிறார்கள்.
நான் உங்களை கேட்கிறேன்,
ஆர் யூ டுடே டிஃபீட்டட் பை சின்ஸ் தட் யூ ஓவர்கம் எ ஃபியூ இயர்ஸ் அகோ?
சில ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் மேற்கொண்ட அந்த பாவத்தினால இப்பொழுது நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்களா?
யூ ஆர் கோயிங் பேக்வர்ட்ஸ்.
அப்படியானால் நீங்கள் பின்னிட்டு போகிறீர்கள்.
ஃப்ரம் 5th ஸ்டாண்டர்ட் யூ ஆர் கோயிங் டு 3rd ஸ்டாண்டர்ட்.
ஐந்தாம் வகுப்புல மூணாம் வகுப்பு போய் விட்டீர்கள்.
ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் லைக் அன் எஜுகேஷன்.
ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு படிப்பினை.
And that comes through obedience.
அது கீழ்ப்படிதல் மூலமாக
வருகிறது. And Jesus also went the same way.
இயேசுவும் இதே வழியில் அவர் சென்றார்.
Hebrews
எபிரேயர்
chapter 5
ஐந்தாம் அதிகாரம்.
Hebrews 5
எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம்.
There's a word in Hebrews 5:8 which says
எபிரேயர் 5:8 லே வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை இருக்கிறது.
He learned something.
அவர் ஒன்றை கற்றுக்கொண்டார்.
Learned is a word related to education.
கற்றுக்கொள்வது என்பது படிப்பை குறித்த சம்பந்தப்பட்ட விஷயம்.
Jesus had to learn something.
இயேசு ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்ததா?
Learn something which he could not learn in heaven.
பரலோகத்திலே கற்றுக்கொள்ளாத காரியத்தை அங்கே வந்து கற்றுக்கொண்டார்.
What is it that God cannot learn?
தேவனால் கற்றுக்கொள்ள முடியாத காரியம் என்ன?
Obedience.
கீழ்ப்படிதல்.
Because he doesn't have to obey anybody.
ஏனால் யாருக்கும் அவர் கீழ்ப்படிய அவசியம் இல்லை.
There's one thing God cannot learn, obedience.
தேவனால் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்றால் கீழ்ப்படிதல்.
He's never experienced obedience because he doesn't have to obey anybody.
அவர் யாருக்குமே கீழ்ப்படிய தேவையில்லாத இருக்கிறபடினாலே கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை அனுபவிக்காமல் இருக்கிறார்.
When Jesus came to earth,
ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது,
he had to learn obedience.
அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது.
And when that obedience meant suffering, he had to learn obedience.
அந்த எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்.
What is that suffering?
இந்த பாடுகள் என்ன?
Initially small things.
ஆரம்பத்திலே சிறு சிறு காரியங்கள்.
Mommy says, go and get the water from the well.
கிணத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வா என்று அம்மா சொல்கிறார்கள்.
He wants to play with his friends.
அவரோ நண்பர்களோடு கூட விளையாட விரும்புகிறார்.
So a little suffering of denying your will.
அங்கே சொந்த சித்தத்தை மறுப்பதற்கு கொஞ்சம் பாடுகள்.
And like that different things.
இது போல பல பல காரியங்கள்.
You ask any of your little children at home.
வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சின்ன பிள்ளைகளையும் கேட்டு பாருங்கள்.
Is it easy for you to obey daddy and mommy?
அப்பா அம்மாவுக்கு கீழ்படியது உனக்கு எளிதா இருக்கிறதா?
I'd like to see the child who says, "Yeah, it's very easy for me."
ஆமா, எனக்கு ரொம்ப எளிதா இருக்குது என்று பிள்ளை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Every child will say it's very difficult.
ஒவ்வொரு பிள்ளையும் என்ன சொல்ல மாட்டால், அப்பா அம்மாவுக்கு கீழ்படியதா ரொம்ப கஷ்டம்.
You don't know my father and mother, so tough to obey them.
எங்க அப்பா அம்மா உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கீழ்படியது அவ்வளவு கஷ்டம்.
So what every child will say.
ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி சொல்லும்.
And Jesus had to suffer to obey.
இயேசு கீழ்படிவதற்கு பாடுபட வேண்டியதாக
இருந்தது. But that made him go to the next class.
ஆனால் அது அடுத்த வகுப்பிற்கு செல்வதற்கு உதவி செய்தது.
And then some more he learned suffering obedience in next class.
இப்பொழுது பாடலினாலே கொஞ்சம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட பிறகு அடுத்த வகுப்பு.
And then finally
கடைசியாக
it says in verse 9
ஒன்பதாம் வசனம்
he made perfect, that means he got his PhD.
அவர் பூர்ணரான பின்பு, அதான் என்றால் அவர் PhD பட்டம் வாங்கின பிறகு,
he came to the highest class.
அவர் இப்பொழுது மேலான வகுப்புக்கு வந்து விட்டார்.
Not in one year,
ஒரு வருஷத்தில் அல்ல,
in 33 and a half years,
33 ஆண்டுகள்.
It was an education.
அது ஒரு படிப்பு.
Why do I say education? Because the word learned is there.
ஏன் நான் படிப்பு என்று சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே அவர் கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம்.
Obedience, 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 obedience.
கீழ்ப்படிதல், 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 கீழ்ப்படிதல்.
And
அதோடு கூட
now
இப்பொழுது
he has become a professor in the same college.
இப்போது அதே கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக மாறிவிட்டார்.
To teach obedience to others who join this college.
இந்த கல்லூரியிலே சேர்ந்தவர்களுக்கும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு பேராசிரியர்.
Who joined the kindergarten?
அவர்கள் எல்கேஜியிலே சேர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு.
Who can tell others?
மற்றவர்களுக்கு அவர் சொல்ல முடியும்.
When I was on earth, I was also in the kindergarten.
நானும் இந்த எல்கேஜியிலே இருந்தேன்.
I can teach you.
நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்.
And the boy is in 10th standard, he can say, I was also in 10th standard.
ஒரு பையன் இப்பொழுது 10th வகுப்பு வந்து விட்டான், இயேசு சொல்கிறார் நானும் 10th வகுப்பு படித்தேன்.
One who is doing BSc or BTech, I was also doing that.
இன்னொருவன் BSc or BTech படிக்கிறார், நானும் அந்த வகுப்பிலே படித்தேன்.
All the way he can write up to the topic and say, I was in your class.
ஆகவே கடைசி படி வரை வந்து விட்டார். இப்பொழுது ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்கிறவர்களுக்கு நான் உன்னுடைய வகுப்பிலே படித்தேன் சொல்ல முடியும்.
I am qualified to teach every one of these classes.
ஆகவே இந்த ஒவ்வொரு வகுப்பிலே இருக்கிறவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு நான் தகுதி பெற்றேன்.
That is why he is called in chapter 6.
ஆகவே தான் 6 ஆம் அதிகாரத்தில் அவர் அழைக்கப்படுகிறார்.
And verse 20.
20 ஆம் வசனம்.
Our forerunner.
நமக்கு முன்னோடினவராகிய இயேசு.
One who has gone ahead of us in all these classes.
இந்த எல்லா வகுப்புகளிலும் நமக்கு முன்னே சென்றவர்.
And who can teach us all those lessons.
அந்த எல்லா பாடங்களையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும்.
And when we follow him,
நாம் அவரை பின்பற்றும் பொழுது,
over a period of time,
ஒரு காலகட்டத்திலே,
we also become mini forerunners for others who are below us.
நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு குட்டி முன்னோடியாய் மாறுகிறோம்.
When my son, oldest son, was in 4th standard,
என்னுடைய மூத்த மகன் 4th வகுப்பு படிக்கும் பொழுது,
I say, hey, you can teach your younger brother who is in the 1st standard.
முதலாம் வகுப்பு படிக்க கூடிய உடைய தம்பிக்கு நீ சொல்லிக் கொடுக்க முடியும் என்று சொன்னேன்.
Why not?
ஏன் முடியாது?
You can teach him this year.
இந்த வருஷம் சொல்லிக் கொடுக்கலாம்.
Next year when he comes to 2nd standard, you can teach him again.
அடுத்த வருஷம் அவன் இரண்டாம் உன் தம்பி 2nd வகுப்பு வரும்பொழுது நீ சொல்லிக் கொடுக்கலாம்.
Next year after that, when he's in 3rd standard, you can teach him again.
அடுத்த வருஷம் 3rd வகுப்பு வரும்பொழுது நீ சொல்லிக் கொடுக்கலாம்.
When he's in 8th standard, you can still teach him because you're also going higher and higher.
அவன் 8th வகுப்பு வரும்பொழுது நீ அப்பவும் சொல்லிக் கொடுக்கலாம். என்ன சொன்னா நீ மேல் படிப்புக்கு போய் கொண்டே இருக்கிறாய்.
That is spiritual growth.
இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி.
That is what it means to be an elder.
மூப்பராய் இருப்பது என்பது இதுதான் அர்த்தம்.
See, in CFC I became an elder when I was 35 years old.
எனக்கு 35 வயதா இருக்கும்போது CFC ல நான் மூப்பராய் மாறினேன்.
That's 40 years ago.
40 ஆண்டுகள் முன்பதாக.
I knew very little when I was 35.
35 வயதில எனக்கு கொஞ்சம் தான் தெரியும்.
But I knew more than the people who were in the church.
ஆனால் அங்க சபையில இருந்தவங்க எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன்.
But as they came to one class higher,
அவர்கள் ஒரு வகுப்புக்கு மேலே வரும்பொழுது,
I also went one class higher.
நானும் ஒரு வகுப்பு மேலே போனேன்.
Just like I told you, my son was going up along with the other brothers.
என்னுடைய பையனும் தம்பியோடு கூட படித்துக் கொண்டே வளர்ந்தது போல.
So he could teach them at every year.
ஒவ்வொரு வருஷமும் அந்த மூத்தமான் சொல்லிக் கொடுக்க முடிந்தது.
As they go up, I go up.
அவர்கள் வளர நானும் வளர்கிறேன்.
All the time,
எல்லா நேரங்களிலேயும்
I can keep teaching them.
நான் அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்க முடியும்.
That is eldership.
இதுதான் மூப்பத்துவம்.
An elder must keep growing, otherwise one day the others will grow ahead of you.
ஆகவே மூப்பர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் மற்றவர்கள் அவர்களுக்கு மேலாக வளர்ந்து விடுவார்கள்.
See, if one of my sons fails somewhere,
என்னுடைய மகன் ஒருவன் எங்கேயோ தவறி விட்டால்,
அவன்
ஃபெயில் ஆகிவிட்டால் மற்ற பிள்ளைகள் அவனை காட்டிலும் மேல் வகுப்பு
போய்விடுவார்கள்.
நான் வயதிலே முதிர்ந்தவன், ஆனாலும் நான் உனக்கு போதிக்க முடியாது என்று சொல்ல வேண்டும்.
There are people like that.
அது போன்ற சில மக்கள் இருக்கிறார்கள்.
They are an elder but they don't grow.
அவர் மூப்பராக இருக்கிறார்கள், ஆனால் வளருவதில்லை.
They are in the same level.
அதே நிலையிலே இருக்கிறார்.
Some of the others have come and gone past them.
அதுல கீழே உள்ளவர் சிலர் வளர்ந்த உலகை காட்டிலும் மேலே போய்விட்டார்கள்.
We have seen that in CFC Bangalore.
CFC Bangalore இதை பார்த்திருக்கிறோம்.
Some people who have just come for 3-4 years have gone ahead of some who have been there for 25 years.
25 ஆண்டுகள் சபையில் இருந்தவர்களை காட்டிலும் வந்து 3-4 வருடங்கள் ஆனவர்கள் இவர்களை காட்டிலும் எவ்வளவோ வளர்ந்து விட்டார்கள்.
Why is that?
ஏன்படி?
Because they did not get promoted year after year by year by year to the next.
வருஷந்தோறும் 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 அவர்கள் வளரவில்லை வளரவில்லை வளரவில்லை.
So we have three pictures here.
ஆகவே நமக்கு மூன்று காட்சிகள் இருக்கிறது.
Birth and growth.
ஒன்று பிறப்பும் வளர்ப்பும்.
The other is a gate and a way.
இரண்டாவது வாசலும் வழியும்.
And the other is education from kindergarten to the highest class.
மூன்றாவது காட்சி LKG ல இருந்து மேல் வகுப்பு வரை உள்ளதான படிப்பு.
So we have emphasized the second part of going up and higher and higher.
ஆகவே இந்த இரண்டாம் பகுதியாகிய மேலே நோக்கி வளர்கிற காரியத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
Just like you desire for your children.
எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விரும்புகிறீர்களோ.
You're not happy if your children can just read and write.
உங்கள் பிள்ளைகள் எழுத படிக்க தெரிந்தால் போதும் என்று சந்தோஷமா இருப்பீர்களா?
You must go higher, you must go higher.
இல்லை, மேல் வகுப்புக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
That is what we keep teaching in our churches. We must press on to perfection.
இதைத்தான் நம்முடைய சபைகளில் நாம் போதித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக.
Perfection is becoming like Jesus Christ 100%.
பூரணம் என்பது இயேசுவை போல 100% மாறுவது.
So that is why we are different from most churches.
ஆகவே தான் நாம் பல சபைகளை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம்.
Because we don't just emphasize birth, we emphasize growth.
நாம் பிறப்பை மட்டுமல்ல வளர்ச்சியை முக்கியப்படுத்துகிறோம்.
Maturity and perfection.
வளர்ச்சியும் பூரணத்தை நோக்கி போவது.
So there's nothing wrong in our meeting together like this year after year.
அவே வருஷந்தோறும் இது போல நாம் கூடுவதிலே தவறு எதுவும் இல்லை.
Because we are encouraging those who have ears to hear to go on to perfection.
கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல முடிய அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம்.
And there's a command in scripture, Hebrews 6:1, let us press on to perfection.
பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக என்று நமக்கு ஒரு கட்டளை எபிரேயர் 6 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
From the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே,
help us in this pursuit of perfection.
பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்கிற இந்த பிரயாணத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள்.
And challenge everyone here to go this way.
இந்த வழியிலே செல்வதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சவாலிட முடியாய் ஜெபிக்கிறோம்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.